SBS தமிழ்.
மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தர்மன் சவரிமுத்து,
வணக்கம். சஞ்சயன்,
இந்த இளவேனில் காலம் ஆரம்பித்த பொழுது பூக்கோட்டங்களும் மரக்கறி காய்கறி தோட்டங்களும் எப்படி பதனிடப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசியிருந்தோம். ஆஸ்திரேலிய வீடுகள் அனைவற்றிலும் பின்புறத்திலே பின்முற்றத்திலே ஏதாவது ஒரு தோடை அல்லது எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகை மரம் ஒன்றை அநேகமான வீடுகளில் பின்முற்றத்திலே வளர்க்கிறார்கள்.
ஆமாம், ஏதாவது ஒரு வகையான சிட்ரஸ் அதிகமான வீடுகளில் இருக்கும். ஏனென்றால் அந்த எலுமிச்சை அல்லது லெமன் போன்ற பழங்கள் எல்லா நாட்டு சமையல்லையும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அல்லது தோடை அல்லது மாண்டரின் போன்ற வகைகள் பழங்களாக மக்கள் விரும்பி சாப்பிடுவதால் அநேகமான வீடுகளில் இவை வளர்கின்றன. மேலும் இந்த மரங்கள் பராமரிப்பு மிகவும் குறைவான அளவு பராமரிப்பு தேவையான மரங்களாக இருக்கின்றன. அதே வேளையில் குருவிகளால் உண்ணப்படுவதும் குறைவு.
எங்கள் வீட்டிலும் ஒரு மரம் இருக்கிறது, ஆனால் இந்த இலைகள் சில சமயங்களிலே சுருண்டு காணப்படுகிறது, அதை எப்படி நிவர்த்தி செய்வது?
ஆமாம், அந்த இலைகள் சுருண்டு இருப்பது அது ஒரு ஒரு வைரஸ் நோயாக இருக்கிறது. ஆனால் அந்த இலைகள் சுருண்டு இருந்தாலும் அந்த மரத்தினுடைய பழங்கள் வருவதில் அவ்வளவு பாதிப்பு ஏற்படுவது இல்லை. அது பார்ப்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் பழங்களை உருவாக்குவதில் மரத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் மரத்தின் பெருமளவு பகுதியில் அது காணப்படுகிறது என்றால் அந்த கிளைகளை அகற்றி அவற்றை வீட்டிலிருந்து தூரமாக, அதாவது ஒரு டிப்பில் கொண்டு போய் போடுவது நல்லது. வெட்டின கிளைகளை வீட்டிலேயே வைத்திருப்பதால் மீண்டும் அந்த தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். இந்த தொற்று அதிகமாக சிறிய பூச்சிகளினால்தான் பரவப்படுகிறது. ஆகவே தொற்று உள்ள மரங்களில் இந்த சிறிய இருக்கின்ற பூச்சிகளால் தொற்று இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பூச்சிகளுக்குரிய பூச்சிகளை மருந்து அடித்து அவற்றை அகற்றி விடுவதால் அந்த தொற்று ஏற்படுவதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த பனிங்ஸ் போன்ற இடங்களிலே ஒயிட் ஆயில் என்று ஒன்று விற்கிறார்கள், அது எதற்கு பயன்படுகிறது?
அதுக்கும் இந்த பூச்சி அதிகமாக இந்த சிறிய கருப்பு நிற பூச்சிகள் அல்லது சிறிய பச்சை நிற பூச்சிகள் தொற்று இருப்பதை அவதானிக்கலாம். இந்த ஒயிட் ஆயில் வந்து அதில் ரசாயன பொருள் இல்லை, அது ஒரு விதமான எண்ணெய் எண்ணெய்த்தன்மை உள்ள ஒரு பதார்த்தம். அதை விசிறுவதால் அந்த பூச்சிகள் மரத்தில் இருந்து அகற்றப்படுகின்றன.
இதே போல் சில எலுமிச்சை அல்லது தோடை போன்ற மரங்களிலே வெண்மையாக ஏதாவது படர்ந்திருப்பதை சில வீடுகளிலே கண்டிருக்கிறேன், அது எப்படி உருவாகிறது அல்லது அதை எப்படி தவிர்க்க முடியும் என்று சொல்லுங்களேன்.
அந்த வெண்மையாக படர்ந்திருப்பதும் ஒரு வகையான பூச்சி வகைதான். அதுவும் இந்த ஒயிட் ஆயில் விசுறுவதால் அதை அகற்றலாம். அல்லாவிட்டால் தொற்று இருக்கும் ஒரு கிளையை அல்ல ஒரு இலையை வெட்டி கொண்டு பனிங்ஸோ அல்லது அருகிலுள்ள ஒரு கார்டனிங் இடத்துக்கு கடைக்கு அதை கொண்டு போனீர்கள், அவர்கள் அதுக்கு ஏற்ற மருந்தை உங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள்.
கடந்த நிகழ்ச்சியிலே பூ தோட்டங்களுக்கும் காய்கறி தோட்டங்களுக்கும் எப்படியான பசலை இடுவது என்பதை சொல்லியிருந்தீர்கள். இந்த எலுமிச்சை தோடை போன்ற சிட்ரஸ் வகை மரங்களுக்கு எப்படியான பசலை இட வேண்டும், எப்பொழுது இட வேண்டும்?
இந்த இளமையின் காலகட்டத்தில் அவற்றை இடுவது நல்லது. ஏனென்றால் இப்பொழுதுதான் வளர்ச்சி அதிகமாக நடைபெறும் காலம். குளிர்காலத்திலே இவை இலைகளை உதிராமல் பச்சையாக இருந்தாலும் இவற்றுடைய வளர்ச்சி வீதம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், மிகவும் மெதுவாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த இளவேனி காலத்தில் வெப்பம் தரையிலும் காற்றிலும் வெப்ப நிலை அதிகமாக இருக்கும் பொழுது வெற்றினுடைய வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும். ஆகவே இந்த நேரத்தில் தான் அந்த தாவரங்களுக்கு கூடிய அளவு பசலை தேவைப்படும். தாவரங்களுக்கு பொதுவாகவே மூன்று விதமான ரசாயன பொருட்கள் தான் முக்கியமாக தேவைப்படுகிறது. NPK என்று சொல்வார்கள், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மூன்றும். பசலைகளில் பார்த்தீங்கன்னா NPK ரேஷியோ, அதாவது அவற்றின் விகிதங்களை போட்டிருப்பார்கள். இந்த எண் கூடிய அளவு இருக்கும் பொழுது அவற்றினுடைய இலைகள் கிளைகளும் இலைகளும் வளர்ச்சி தான் கூட இருக்கும், அதாவது வெஜிடேட்டிவ் குரோத் என்று சொல்வார்கள். அந்த பழங்களும் பூக்களும் கூடிய அளவு வளர்வதற்கு, கூடிய அளவு அந்த தாவரங்கள் உருவாக்குவதற்கு PK ஆகிய இவை கூடிய அளவு விகிதத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அந்த சிட்ரஸ் மரங்களுக்கு என்று உரிய பசலைகள் விற்பார்கள். அதாவது N குறைவாகவும் PK கூடிய அளவும் உள்ள பசலைகள் இருக்கு, சிட்ரஸ் ஃபார்முலா என்று சொல்லி இருக்கும். அல்லது சிட்ரஸுக்கென்றே சில கடைகள் பனிங்ஸ் போன்ற கடைகளிலே தனியாக விற்பார்கள். அவற்றை வாங்கி போட்டால் அந்த இலைகள் கிளைகளுடைய வளர்ச்சி குறைவாகவும் பூக்கள் கூடிய அளவு உருவாக்குவதற்கு புதிய பசலைகளை இட்டால் அந்த பூக்கள் கூட வந்து காய்களும் தீண்டு பழங்களும் உங்களுக்கு கூடிய அளவுக்கு அந்த மரங்கள் உருவாக்கும்.
எலுமிச்சை தோடை போன்ற சிட்ரஸ் மரங்களை தவிர வேறு என்ன மரங்கள் பின்முற்றத்திலே வைக்கக்கூடியதாக இருக்கின்றன?
பின்முற்றத்திலே பல வகையான பல மரங்களை நீங்கள் வைக்கலாம். எலுமிச்சை தோடை நான் சொன்னது போல அவை பராமரிப்பு குறைவாக நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அதே நேரம் குருவிகளாலும் அவை குருவிகள் சாப்பிட மாட்டது. இதை விட அப்பிள், பிளம்ஸ், பேர், மாண்டரின் போன்ற மரங்களை நடலாம். ஆலிவ் மரங்கள் நடலாம். திராட்சை போன்ற கொடிகளையும் பின்முற்றத்திலே நடலாம்.
பல வீடுகளிலே, தமிழ் வீடுகளிலே கருவேப்பிலை மரமாக வளர்வதை காண்கிறேன். அது கன்பராவில் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை, ஆனால் சிட்னியிலே பலர் வளர்க்கிறார்கள். அதை பராமரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்?
கன்பராவிலும் பலர் வைத்திருக்கிறார், அநேகமான வீடுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே இவை முற்றத்தில் நடுவதை விட கூடிய அளவு வீடுகளில் ஒரு பொட்டில், ஒரு பாத்திரத்தில் வைத்து வீட்டின் உள்ளே அல்லது வீட்டின் தாழ்வாரத்தில் அருகிலே வைத்திருப்பார்கள். என்றால் இங்கே குளிர்காலத்தில் இவை முட்டாக இலையை கொற்றிவிடும். ஆனால் கோடை காலத்தில் அவை நன்கு வளரக்கூடியதாக இருக்கும். கருவேப்பிலை வந்து கருவேப்பிலையில் நாங்கள் இலையைத்தான் கூடிய அளவு எடுக்கிறோம். அங்கே பழங்களை நாங்கள் எடுப்பதில்லை. அந்த பயன் உள்ள பகுதி வந்து அவற்றின் இலைகள்தானாகவே இந்த மரங்கள் வந்து இலையைத்தான் கூடிய அளவு உருவாக்க வேண்டும். ஆகவே நான் முன்பு சொன்னது போல இவற்றுக்கு நைட்ரஜன் அதிகம் உள்ள பசலைகள் தான் கூடிய அளவுக்கு பயன்படும். அதே நேரம் குளிர்காலத்திலே இவற்றை தேவையில்லாத கிளைகளை கத்தரித்து ஓரளவுக்கு அவற்றினுடைய வளர்ச்சியை குறைத்து வைத்திருந்தால் இளவேனி காலத்தில் அவை மீண்டும் துளிர்க்கும் பொழுது கூடிய அளவு இலைகளை உருவாக்கி கிளைகள் கூடிய அளவு உருவாகும்.
ஆஸ்திரேலிய சூழலிலே வாழைமரம் நடுவது நல்லதா, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
வாழைமரம் நடுவது நல்லது. நீங்கள் தட்பமான இடங்களில் இருப்பவர்கள், அதாவது சிட்னி, பிரிஸ்பென், டாவின் போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். என்றால் நாங்கள் இருக்கும் குளிர் இடங்களிலே வாழைமரம் வருவது மிக மிக கடினம். கன்பராவில் சிலர் வைத்திருக்கா, எங்கள் வீட்டிலும் தாழ்வாரத்தின் கீழ் ஒரு பொட்டிலே ஒரு வாழைமரம் நிற்கிறது. ஆனால் அது மிகவும் நலிந்த ஒரு மரமாக, பெயருக்குத்தான் மரமாக நிற்கிறது. வாழையில் பிரச்சனை என்னென்றால் வாழை வந்து கீழே வேரிலே இருந்து தான் குட்டிகள் வரும். ஆகவே அது எப்பொழுது எங்கே மண்ணுக்கு கீழால் போகிறது என்றது கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவே வாழையை நட்டு வைத்திருந்தால் விசேஷமாக அது வேலியோரத்தில் நிற்கிறது என்றால் அயல் வீட்டுக்கு போகும், அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது அவசியமாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் உங்கள் வேலிக்கும் வாழை மரத்துக்கும் இடையிலே சில மாதங்களுக்கு ஒரு முறை ஆழமாக வெட்டி அங்காலே பகுதிக்கு செல்லும் வேர் பகுதிகளை வெட்டி விடுவது நல்லது. அதே வேளையில் முன்பு சொன்னது போல நைட்ரஜன் பசலையை குறைத்து KNP-ஐ கூட்டினால் பழங்களை உருவாக்கும் தன்மை கொஞ்சம் கூடவாக இருக்கும்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் இன்னொரு தலைப்பில் விரைவில் சந்திப்போம்.
நன்றி சஞ்சயன், நேயர்களுக்கும் வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.